بسم الله الرحمن الرحيم.
قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد، ولم يكن له كفوا أحد.
الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. தாய்மார்களே, சகோதரிகளே, முதல் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறோம். பலவிதமான ஒன்றுகூடல்களை நாம் பார்க்கிறோம். இந்த ஒன்றுகூடல்களில் எல்லாம் மிகவும் சிறப்புமிக்க அல்லாஹ்விடத்தில் நம்மை பற்றி நினைவு கூறப்படுகின்ற ஒரு ஒன்றுகூடல் தான் இந்த ஒன்றுகூடல். அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த நேரத்தினூடாக ஒரு இஸ்லாமிய குடும்பம், இஸ்லாமிய குடும்பத்துக்கு இருக்க வேண்டிய முன்மாதிரிகளை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். உண்மையிலேயே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஆணையும் பெண்ணையும் படைத்து, அவர்களை ஜோடியாக படைத்து, அவர்களின் மூலமாக மனித சமுதாயத்தை பரவச் செய்தான். இதை அவனது திருமறையிலும் அவன் குறிப்பிடுகிறான். ஒரு சமூகத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆண்கள் ஒரு பகுதி என்றால் பெண்கள் அதே போன்று இன்னும் ஒரு பகுதி இருக்கிறார்கள். சமமாக இருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே ஒரு சமூகத்தினுடைய உயர்வுக்கும் அந்தஸ்துக்கும், ஒரு சமூகத்தினுடைய ஒழுக்க விழுமியங்களுக்கும் பெண்களும் ஆற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. இஸ்லாம் என்ற மார்க்கம் பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்கிய மார்க்கம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் சமூகத்தில் ஒரு பெண்ணாக மதிக்கப்படாமல், பெண்ணுக்கு ஆன்மா இருக்கிறதா என்று கூட வாதங்கள் எழுப்பப்பட்டன. பெண் குழந்தைகளை குளிதோண்டி புதைக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இஸ்லாம் பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் வழங்கியது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே ஒரு இஸ்லாமிய குடும்பம் கட்டியெழுப்பப்படுகின்ற பொழுது அதிலே ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு தான் அங்கே இருக்கிறது. ஒரு சமூகத்துடைய மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், சமூகம் ஒரு உயரிய சமூகமாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள், குடும்பம் ஒரு நல்ல ஒரு குடும்பமாக, குடும்பம் ஒரு முன்னாலே மிக்க குடும்பமாக மாறும் பொழுதுதான் சமூகத்தினுடைய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். குடும்பத்தினுடைய சீர்திருத்தத்தை பற்றி எந்த ஒரு அக்கறையும் எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் சமூகம் மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஒரு பகல் கனவாகத்தான் இருக்கும். அது நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒன்றல்ல. நாம் மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்க்கிறோம். அந்த மேற்கத்திய கலாச்சாரம் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால் என்னவென்றால், இந்த குடும்ப அமைப்பு என்பது அங்கே சிதறியிருப்பதை பார்க்கிறோம். குடும்ப அமைப்பு அங்கு சிதறடிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு குடும்பம் என்று சொன்னால் அதில் கணவன் மனைவி, தாய் தந்தை, அந்த தந்தையுடைய உறவுகள், தாயுடைய உறவுகள், சிறிய தந்தை, பெரிய தந்தை, சாச்சா, இப்படியெல்லாம் அங்கே உறவுகள் இருக்கும். இந்த உறவுகளுடன் கூடியதாகத்தான் ஒரு குடும்பம் இருக்கிறது. இவைகள் சின்னப்படுத்தப்படும் என்று சொன்னால், இவைகள் சிதறடிக்கப்படும் என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு குடும்பத்திலே, ஒரு சமூகத்திலே ஒழுக்க விழுமியங்களை எதிர்பார்க்க முடியாது. அந்த மேற்கத்திய சமூகம் இந்த நிலையை சந்தித்திருப்பதை, இந்த மோசமான நிலை அடைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் ஒருபோதும் அதை அனுமதிக்கவில்லை. வமின் ஆயாதிஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுஸிகும் அஸ்வாஜா. அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சிகள் என்றும் உள்ள ஒன்றுதான், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு துணையை படைத்து, லிதஸ்குனு இலைஹா, அந்த துணையின் மூலமாக நீங்கள் அமைதி அடைய வேண்டும், ஒரு அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதை அமைத்திருக்கிறானே. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி என்றும் உள்ள ஒன்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உண்மையிலே ஒரு ஆணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியாகவும், மனதுக்கு ஈரேற்றமாகவும் அந்த பெண் அந்த துணை இருப்பதை பார்க்கிறோம். இந்த நீதியை ஏற்படுத்தியது யார்? இது நாம் அனைவரும் ஒன்று கூடி அல்லது புத்திஜீவிகள் ஒன்று கூடி முடிவு செய்யப்பட்ட ஒன்றா? அந்த ரப்புல் ஆலமீன் தான் இந்த நீதியை ஏற்படுத்தினான். அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தினான். அரபிலே வீட்டுக்கு சக்கர் என்று சொல்வார்கள், பல பேர்கள் உள்ளன, சக்கன் என்ற வார்த்தையும் கூட பயன்படுத்துவார்கள். சக்கன் என்றால் என்ன? அமைதி தரக்கூடிய இடம். ஒவ்வொரு மனிதனும் அந்த அமைதியை தேடி பல பிரச்சனைகளோடு அவன் தனது வீட்டுக்கு வருகிறான், தனது மனைவியிடம் அவைகளை சொல்கிறான், ஒரு ஆறுதலை, அமைதியை அவன் எதிர்பார்க்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள், நபி அவர்கள் ஹிரா என்று சொல்லப்படுகின்ற அந்த குகையிலே இருக்கின்ற பொழுது பல வருடங்கள் நபி அவர்கள் இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைச்செய்தியை கொண்டு வருகிறார்கள், இக்ரா, வாசிப்பீராக, ஓதுவீராக. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மா அன பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை இருக கட்டி அணைக்கிறார்கள். அதற்கு பிறகு ஓதுமாறு சொல்கிறார்கள், அப்பொழுதும் எனக்கு ஓத தெரியாது என்று சொல்கிறார்கள். இப்படி மூன்று தடவைகள் நிகழ்கின்றன. அதற்கு பிறகு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைகளை, குர்ஆனுடைய வசனங்களை நபி அவர்கள் ஓதினார்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகு நபி அவர்கள் நிலை குலைந்தவர்களாக, பயந்தவர்களாக, எங்கு வந்தார்கள்? தனது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அதே போன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்கிறார்கள். அந்த நிலைமை மாறியதும், அவர்கள் சாதாரண நிலைக்கு திரும்பியதன் பிறகு அந்த நடந்த நிகழ்வை, அவர்கள் அந்த குகையை சந்தித்த அந்த நிகழ்வுகளை தனது மனைவியிடம் சொல்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? கல்லா, வல்லாஹி லா யுஸீக் அல்லாஹு அபதா, நீங்கள் சொல்வது போன்றல்ல, அல்லாஹின் மீது சத்தியமாக அவன் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், அவன் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுகிறீர்கள். வதஹ்மிலுல் கல், சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்களுடைய சுமைகளை எல்லாம் நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். வதஹ்ஸிபுல் மஅதூம், இயலாமல் இருக்கக்கூடியவர்களுக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள். விருந்தினர்களை நீங்கள் உபசரிக்கின்றீர்கள். உண்மைக்காக நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள். இப்படி இருக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்ற மிகப்பெரிய ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்திய பெருமை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த அம்மையார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் இருக்கிறது. நபியுடைய தாவாவில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பையும் மிகப்பெரிய உதவியையும், தனது செல்வங்களை எல்லாம் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்த அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்குவதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக, நபியுடைய தாவாவுக்காக அனைத்தையும் அர்ப்பணித்தவர்கள் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹு தஆலா அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சலாத்தை தெரிவித்தான் யாருக்கு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த அளவு ஒரு உயர்வு பெற்ற ஒரு பெண்மணியாக அவர்கள் மாறுகிறார்கள். இன்று 180 கோடி முஸ்லீம்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள் என்று சொன்னால், பல நாடுகளில், பல பிரதேசங்களில், பல மொழிகள் பேசக்கூடியவர்களாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவு இஸ்லாம் விரிந்திருக்கிறது என்றால், பரவி இருக்கிறது என்றால், இதனுடைய அடிப்படையாக அந்த தாவாவிலே ரசூலுல்லாஹி அவருடைய தாவா இருக்கிறது. அந்த தாவாவுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் யார் என்றால், அவரது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்பதை பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு பெருமை! என் அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் உண்மையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன? நாம் என்ன பங்களிப்பை செய்திருக்கிறோம்? எம்மால் முடியுமான எதையாவது ஒன்றை அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று நாம் எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் துணையாக உதவியாக இருக்க வேண்டும். ஒரு மனைவி செய்கின்ற மிகப்பெரிய உதவி என்னவென்று சொன்னால், கணவனுக்கு தீனுடைய விஷயங்களில் உதவியாக இருப்பது. இந்த இடத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியோடு எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படியான ஆறுதல் வார்த்தைகளை கூறினார்கள், இது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக அந்த தூதருக்கு இருந்திருக்கும். பல கோடிகள் கொட்டுவதை விட, பல கோடிகள் கொடுப்பதை விட இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஒரு ஆறுதலாக அந்த தூதருக்கு இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அதற்கு மாற்றமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இது உங்களுக்கு தேவைதானா, இப்படி அங்க போயிட்டு நின்றதால தான் இது உங்களுக்கு நடந்துச்சு, இப்படி உங்களுக்கு யார் போ சொன்னது, இப்படி பேசினார்களா, சராசரி ஒரு பெண்ணை போன்று பேசினார்களா? என் அருமை சகோதரிகளே, நமது கணவன்மார்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உழைப்பதற்கு அவர்கள் முன் வருகின்ற பொழுது அதற்கு தடை கற்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்பக்கூடிய பெண்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் ஒரு முன்மாதிரி மிக்க பெண்ணுடைய ஒரு இலக்கணமாக இருக்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த மிகப்பெரிய மாமனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
பல சிறப்புகளுக்கு சொந்தக்காராக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மக்காவுடைய பள்ளத்தாக்கில் தனது மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பச்சிலம்பாளன் இஸ்மாயிலை வந்த இடத்திலே விட்டுவிட்டு அவர்கள் திரும்புகிறார்கள். இந்த நேரத்தில் அந்த அம்மையார் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? எந்த ஒரு மனித சஞ்சாரம் மற்ற, எந்த ஒரு மனித குடியிருப்பு மற்ற இந்த இடத்தில் இப்படி தனியாக எம்மை விட்டு செல்கிறீர்களே என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் மௌனமாகத்தான் செல்கிறார்கள். திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். இறுதியாக அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் அமரக்க பிஹாதா, அல்லாஹ்தான் உங்களுக்கு இதை கட்டளையிட்டானா, அல்லாஹ்தான் உங்களுக்கு இதை ஏவினானா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாம் அல்லாஹ்தான் இதை நமக்கு எனக்கு ஏவினான். அப்படி என்றால் நீங்கள் சென்று வாருங்கள், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். இந்த வார்த்தைகள் நமக்கு கேட்பதற்கு வேண்டுமானால் இந்த இடத்துல சாதாரணமாக இருக்கலாம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த நிலை எந்த ஒரு மனித சஞ்சாலம் மற்ற அந்த இடத்தில் அந்த பெண்மணி, அந்த அம்மையார் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவியாக தனது கணவனை வழி அனுப்பி வைக்கிறார்கள். எப்படி? அல்லாஹ் மீது கொண்ட உறுதியான நம்பிக்கை, நீங்கள் சென்று வரலாம், நிச்சயமாக அல்லாஹ் எம்மை கைவிட மாட்டான். என் அருமை சகோதரிகளை, தாய்மார்களே, நீங்கள் எடுத்து பார்த்தால் உம்ராவாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், சை செய்வது என்பது ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய ஒரு ஃபரழ். அது விடுபட்டால் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு, ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாரு. அங்கு யாருடைய தியாகம் இருக்கிறது? ஒரு பெண்ணுடைய தியாகம். அங்கு இருப்பது ஒரு பெண்ணுடைய தியாகம். அந்த பெண்மணி தனது குழந்தைக்காக தண்ணீரை தேடி ஓடுகிறார்கள். அல்லாஹு தஆலா அதை கியாமத்து நாள் வரை ஒரு இபாதத்தாக வணக்கமாக ஆக்கினான் என்று சொன்னால், எப்படி அவரை கண்ணி அல்லாஹு தஆலா அந்த பெண்ணை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், எப்படியெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக மார்க்கத்துக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள், தங்களுடைய கணவன்மாருக்கு ஒத்துழைப்பாக உதவியாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சினிமாவை கண்டா ஒன்று ஆட்சி சேர்ந்து போவார்கள். இப்ப எங்க வந்து ஒற்றுமை வருது என்று பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்று சேர்ந்து போறது எங்க? சினிமாவுக்கு ஒன்றாக போகலாம், தவறான காரியங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து போகலாம், நல்ல காரியங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம், இபாதத்துகள், வணக்கங்கள் என்று வரும் பொழுதெல்லாம், தாவா என்று வருகின்ற பொழுது என்ன பார்க்கிறோம் நாங்க? அங்கு ஒத்துழைக்காத ஒரு நிலையை பார்க்கிறோம். ஒரு கணவன் மனைவியுடைய ஆரம்ப நிலை, அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்தவுடன் கணவனை, அந்த புதுமகனை, புது மணமகனை வாழ்த்துவதற்காக நபி அவர்கள் கற்றுத்தந்த துவா என்ன? இது இப்ப நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப எடுத்து பெரிய லிஸ்ட், ஒரு பைத்து மாதிரி ஒரு துவாவை தான் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹும்மா அல்லிஃப் பைனஹுமா அப்படி என்று சொல்லி, இது நபி அவங்க சொல்லி இதெல்லாம் பிதாக்கள். நபி அவர்கள் உண்மையிலே கற்றுத்தந்தது என்ன என்றால், மணமகனை வாழ்த்த வேண்டும், அவரது கையை பிடித்து பாரக அல்லாஹு லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, வபாரக அலைக் உங்களுடைய பொருட்கள், உங்களோடு இருக்கக்கூடிய அனைத்துக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, வஜமஅ பைனகுமா ஃபீ கைர் உங்கள் இருவரையும் நன்மையிலே ஒன்று சேர்த்து வைப்பானாக. அந்த ஆரம்பம் அங்கதான் அந்த வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்ப நபி அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள், மணமகனை வாழ்த்துகிறார்கள். எப்படி வாழ்த்துகிறார்கள்? உங்கள் இருவரையும் நன்மையிலே ஒன்று சேர்த்து வைப்பானாக, தீமையில் அல்ல. தீமையில் ஒரு மூமின், ஒரு மூமினான பெண் ஒன்று சேர முடியாது, அவர்கள் மூமின்களாக இருக்க முடியாது. எனவே என் அருமை சகோதரிகளை, தாய்மார்களே, நாம் எந்த அளவு அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவியாக இருக்கிறோம், நாளை மறுமையில் நமது பொறுப்பை பற்றி நாம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படுவோம். நன்மையான விஷயங்களில் நாம் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும். நன்மையான காரியங்களில் அல்லாஹுவை பயப்படுகின்ற தக்வாவுடைய விஷயங்களில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள். பகைமை பாவமான விஷயங்களில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டாம். இது கணவன் மனைவிக்கும் பொருந்தக்கூடிய வசனம். நமது வீடு இஸ்லாமிய வீடாக இஸ்லாமிய இல்லமாக மாற வேண்டும். நமது குழந்தைகளை இஸ்லாமிய சூழலில் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். நமது வீடுகள் அல்லாஹ்வுடைய வானவர்கள் மலக்குகள் வரக்கூடிய வீடுகளாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்ற வீடுகளாக நமது வீடுகள் மாற வேண்டும். நமது வீடுகள் ஷைத்தானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது. நமது வீடுகள் ஷைத்தான்கள் குடியிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடாது. அந்த பொறுப்பு யாரை சார்ந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு கணவன் மனைவியை சார்ந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது பாருங்கள், ஒரு மிகப்பெரிய பட்டியலை அல்லாஹ் இடுகிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், நிச்சயமாக கட்டுப்பட்டு வாழுகின்ற ஆண்கள் கட்டுப்பட்டு வாழுகின்ற பெண்கள், முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், முஸ்லிமனா யார், கட்டுப்பட்டு வாழ்கின்ற ஆண்கள் கட்டுப்பட்டு வாழ்கின்ற பெண்கள், யாருக்கு, அந்த ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் இவைகளை எடுத்து நடக்குமாறு சொன்னாலும் அவைகளை அவைகளுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்கள். வல் கானிதீன வல் கானிதாத், வணக்க வழிபாடுகள் செய்கின்ற ஆண்கள் வணக்க வழிபாடுகள் செய்கின்ற பெண்கள், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மை பேசக்கூடிய ஆண்கள் உண்மை பேசக்கூடிய பெண்கள், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய பெண்கள், வல் காஷிஈன வல் காஷியாத், உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடிய ஆண்கள் உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள், வல் முதசத்திகீன வல் முதசாதிகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் தர்மம் செய்யக்கூடிய பெண்கள், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு இருக்கக்கூடிய ஆண்கள் நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள், வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தங்களை தவறான வழிகளை விட்டு பாதுகாத்துக் கொள்கின்ற ஆண்கள் பெண்கள், அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அதிகமாக அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்கள், ஆத்தல்லாஹு லஹும் மஃபிரா, அல்லாஹ் இவர்களுக்கு மன்னிப்பை தயார்படுத்தி வைத்திருக்கிறான், இவர்களுக்கு மன்னிப்பை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான், வாஜிரன் அதீமா, மகத்தான கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முஸ்லிமான ஆணுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கின்றதோ அந்த பொறுப்புகள் அனைத்தும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதை மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லக்கூடிய ஒரு வசனம். எனவே அந்த அடிப்படையில் நாம் ஒரு இஸ்லாமிய ஒரு இல்லம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் மலர வேண்டும் என்று சொன்னார், அதில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஆற்ற வேண்டியவர்கள் ஒரு தாயும் தந்தையும் ஒரு கணவன் மனைவியும். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லிகும் நார், மூமின்களே இறை விசுவாசிகளே உங்களை நீங்கள் நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லிகும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட அந்த கொடிய நரகத்தை விட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்திருக்கிறது என்று சொல்றான். எனவே நறுமை சகோதரர்களை தாய்மார்களை சகோதரிகளே, நாம் ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு தந்தையாக ஒரு முன்மாதிரி மிக்க தாயாக நமது குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும், சமூகத்துக்கு நாம் இருக்க வேண்டும். அதன் மூலமாக தான் ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை நமக்கு கட்டியெழுப்பலாம். இஸ்லாம் அதை அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் குடும்பத்தை மறந்து விடுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மாற்றம் ஒருபோதும் ஏற்பட போவதில்லை. அது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். நமது வீடுகள் அல் குர்ஆன் ஓதப்படுகின்ற வீடுகளாக, அல்லாஹுவை நினைவு கூறப்படுகின்ற வீடுகளாக மாற வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மண்ணறைகள் என்று சொன்னால் ஏன் நபியவர்கள் அப்படி சொல்கிறார்கள்? அங்கு குர்ஆன் ஓதப்பட மாட்டாது என்பதற்காக சொல்கிறார்கள், அங்கு குர்ஆனை ஓதக்கூடாது என்பதற்காக சொல்கிறார்கள். உங்கள் வீடுகளில் நீங்கள் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தை ஓதுங்கள், உங்கள் வீடுகளில் ஷைத்தான் விரண்டு ஓடுவான் என்று சொன்னார். எனவே நமது வீடுகளில் அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது, இந்த அத்தியாயங்கள் ஓதப்படும் பொழுது ஷைத்தான் அந்த வீட்டிலே ஒருபோதும் குடியிருக்க மாட்டான். ஒரு மனிதர் தனது வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி ஹரஜினா வஅலா ரப்பினா தவக்கல்னா என்று ஓதுகிறார். தனது வீட்டுடைய கதவை மூடுகின்ற பொழுது பிஸ்மில்லா என்று மூடுகிறார். உணவு உட்கொள்கின்ற பொழுது வீட்டில் உள்ள அனைவரும் பிஸ்மில்லா என்று உணவை உட்கொள்கிறார்கள். ஷைத்தான் என்ன அறிவிப்பு செய்கிறான்? இந்த வீட்டில் உங்களுக்கு இன்று தங்குவதற்கு அவகாசம் இல்லை, அனுமதி இல்லை, இந்த வீட்டை விட்டு நீங்கள் உடனடியாக வெளியேறுங்கள். இந்த வீட்டில் உங்களுக்கு உணவும் இல்லை, இந்த வீட்டை விட்டு நீங்கள் உடனே வெளியேறுங்கள் என்று சொல்லி ஷைத்தான் அறிவிப்பு செய்கிறான். அல்லாஹுடைய பேரை நாம் சொல்கின்ற பொழுது, அல்லாஹுடைய பேரை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது, நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களை நாம் சொல்கின்ற பொழுது, இவ்வாறான ஒரு பாதுகாப்பு நமது வாழ்க்கைக்கும் நமது வீட்டுக்கும் கிடைக்கிறது. இப்படியான நல்ல பழக்க வழக்கங்களை நமது வாழ்க்கையிலே நாம் உருவாக்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இந்த அல் குர்ஆனுடைய வசனம் குறிப்பிடுவதை போன்று நம்மிடம் பயபக்தி இரையச்சம் என்பது இருக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக பயப்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார்கள், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? நபி அவர்கள் இஹ்சானுக்கு கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அன் தஅபுது அல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்று அவனை வணங்க வேண்டும். அப்படி உங்களால் வணங்க முடியாது, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு ஒரு வணங்க வேண்டும் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். உண்மையிலே இது தொழுகைக்கு மாத்திரம் சொன்ன ஒன்று அல்ல, மொத்த மனித ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கைக்கும் சொல்லப்பட்ட ஒரு விதி. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு நம்பிக்கை நமது உள்ளங்களில் ஆழமாக வேரூன்றிருக்க வேண்டும். எனவே என் அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை அமைப்பதற்கு அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் சொன்ன வழிமுறைகளை நாம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும், ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு இஸ்லாமிய குடும்பமாக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.